SBS தமிழ்.
பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று கோரிய மக்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சுற்றில் குறைந்தது 13 பேர் பலியான செய்தி நாம் அறிந்த ஒன்று. கலவரத்தை அடக்கவே போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தமிழக அரசு துப்பாக்கிச் சூட்டை நியாயப்படுத்துகிறது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தமிழ்நாட்டிலிருந்து இணைந்துள்ளார் எச் பீர் முகமது அவர்கள். அவர் ஒரு எழுத்தாளர், அரசியல் விமர்சகர், 5 புத்தகங்களை எழுதியிருப்பவர். தி ஹிந்து, நக்கீரன், உயிர்மை மற்றும் இணையதளங்களில் தொடர்ந்து எழுதி வருகின்ற பத்திரிகையாளர் அவர். பத்திரிகையாளர் சின்ன குத்தூசி விருது, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விருது, உயிர்மை சுஜாதா விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர் பீர் முகமது அவர்கள். பீர் முகமது அவர்களுக்கு வணக்கம் சொல்லுவோம். வணக்கம் பீர் முகமது.
வணக்கம். வணக்கங்க.
இப்ப தூத்துக்குடியில வந்து பேரணியில போராட்டக்காரர்கள் தான் வந்து வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள், போலீசார் மீது கல்வீச்சு நடத்தினார்கள், அதனால வேற வழி இல்லாம போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது அப்படிங்கிறது தமிழக அரசின் நியாயப்படுத்துதல். உங்களுக்கு எப்படிப்படுது?
இது அரசாங்கம் சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு ஜால்ஜாப்பு தான், அது வந்து ஒரு பொய். ஏன்னா இதெல்லாம் வந்து முன்கூட்டி திட்டமிடப்பட்ட ஒன்று தான் இந்த துப்பாக்கிச்சூடு. அதாவது இந்த
போராட்டம்
வந்து 100 நாளை கடந்து ஓடிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் போராட்டத்துடைய ஆதரவு பெருகிட்டு இருக்கு, எண்ணிக்கையும் பெருகிட்டு இருக்கு. இதை மோசடித்த உளவுத்துறை வந்து மத்திய மோடி அரசுக்கும் வந்து தகவல் கொடுத்த காரணம், மோடி வந்து வேதாந்தாவுடைய அனில் அகர்வாலுக்கு மிக நெருக்கமானவர். அப்போ ஏற்கனவே இப்ப பல போராட்டங்களை ஸ்டெர்லைட் இது மாதிரி ஒடுக்கியிருக்க காரணம், அரசினுடைய அதிகார துணை கொண்டு ஒடுக்கியிருக்க காரணம், இந்த தடவையும் மோடி இடத்தில் கேட்டுக்கொண்டதன் பலனாக மோடி வந்து அரசு இந்த எடப்பாடிக்கு அதனுடைய சுனாமியான எடப்பாடி அரசுக்கு உத்தரவிட்டதன் காரணமாக தலைமைச் செயலகத்தில் ரகசியமாக இதை எப்படி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்ங்கிற ஒரு கூட்டம் தலைமை செயலாளர் நடைபெற்றிருக்கு. இதெல்லாம் வந்து நான் சொல்லவில்லை, பத்திரிகை செய்தி வந்திருக்கு.
ஆனா பீர்முகம் அவர்களை, இப்ப தமிழ்நாட்டுல வந்து தமிழக அரசுன்னு ஒன்று இருக்கு, தமிழக அரசு வந்து மாநில அரசு செயல்படுது, அந்த வகையில் நாம் தொடர்ந்து எப்படி வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியையோ அல்லது மோடியின் மத்திய அரசையோ நீங்கள் குறை சொல்ல முடியும்?
இல்லை, அனில் அகர்வால்ங்கிற வேதாந்த நிறுவனத்துடைய உரிமையால் அகர்வால் மோடி மிக நெருக்கமானவர். மோடியும் பல தடவை ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். அது பிஜேபியினர் கூட, குறிப்பாக நிர்மலா சீதாராமன் கூட அந்த ஸ்டெர்லைட் ஆதரவாக தான் பல தடவை பேசியிருக்கிறார்.
வணக்கம்.
ஹலோ.
வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன?
என்னோட பேர் மங்களம் ராஜ், நான் பிரிஸ்பன்ல இருந்து பேசுறேன்.
சொல்லுங்க.
என்னோட கருத்தை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். தூத்துக்குடியில வந்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடை பத்தி அந்த விஷயம் வந்து ரொம்ப கண்டனத்துக்குரியது, கண்டிக்கக்கூடியது. அமைதியா ரொம்ப 99 நாட்களா மக்கள் போராட்டம் செஞ்சாங்க அவங்களுக்கு நீதி வேணும்னு. ஆனா கடைசியில அரசு அவங்களுக்கு கொடுத்தது வந்து 13 பேரை கொலை பண்ணதுதான். இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கக்கூடியது. இதுல வந்து மிகவும் ரொம்ப தொழில்நுட்பமான துப்பாக்கிகள்லாம் உபயோகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல எல்லாம் போடுறாங்க. மிகவும் நவீனமான துப்பாக்கிகள் உபயோகிச்சிருக்காங்க, அது வந்து மிகவும் வன்மையான விஷயம். அந்த காலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனுநீதி சோழன் ஆட்சி செஞ்சு நம்மளோட தமிழ்நாட்டுல ஒரு பசுவுக்கு கூட ஒரு நீதி, நல்ல நீதி கிடைக்கணும்னு மன்னர்கள் நினைச்ச காலத்தை போய் இப்படி ஒரு அநீதி நம்மளோட தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குது அப்படின்றது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு.
நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? அதாவது இப்ப போராட்டக்காரர்களோட மாவோயிஸ்ட், நக்சலைட்ஸ், தமிழ் தேசிய தீவிரவாதிகள் இவங்க எல்லாம் உள்ள நுழைஞ்சதுனால அரசுக்கு வேற வழி இல்லை, அல்லது போலீசாருக்கு வேற வழி இல்லாம வந்து துப்பாக்கி நடத்தினாங்க அப்படின்னு அரசு சொல்லுது, போலீசாரும் சொல்றாங்க.
ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. அது அரசோட கருத்து, ஆனா மக்களோட கருத்து அப்படி இல்ல. அரசுதான் வந்து ஆளுங்களை வச்சு மக்களை வந்து ஒண்ணும் தெரியாத மக்களை வந்து கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகைகள்ல வருது, சமூக வலைத்தளங்கள்ல வருது. சோ அரசு சொல்றது ஒரு கருத்தா இருக்கு, மக்களுக்காக பேசுறவங்க சொல்ற கருத்து வேற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம பல விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் சொல்றதுதான் கரெக்டோ அப்படின்னு சொல்லுது, அரசை நம்ப முடியல. ஏன்னா முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் போது தமிழக அரசு கண்டிப்பா நம்மவே முடிய மாட்டேங்குது.
எந்த வகையில சொல்றீங்க? அப்படி
நம்ம பார்த்தோம்னா காவிரி நதி பிரச்சனை, ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல மக்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷமா ரொம்ப போராடிக்கிட்டேதான் இருக்காங்க. எந்த ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலும் போராடி போராடிதான் வென்று வர வேண்டியதா இருக்கு. அந்த விதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது கண்டிப்பா வந்து நக்சலைட்லாம் நுழைஞ்ச மாதிரிலாம் தெரியல. ஏன்னா வந்து 90 நாட்களா அவங்க போராட்டம் நடத்திட்டு தான் இருப்பாங்க இல்லையா. சோ இது வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ண விஷயமா தான் வலைதளங்கள்ல வருகிற செய்திகள் நம்மளுக்கு ஊர்ஜிதப்படுத்துது.
பீர் முகமது அவர்களை, அதாவது இப்ப அரசை வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில சரியானது? நீங்க என்ன சொன்னாலும் வந்து அது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லையா, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இல்லையா?
அரசையை நம்ப முடியாது. நான் ஏற்கனவே சொல்ல வந்த விஷயம்னா, ஏற்கனவே இதெல்லாமே திட்டமிடப்பட்டது. எப்படி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருது, எப்படி 100 நாள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருங்கிற இது வந்து நீண்ட நாளாகவே நடந்துட்டு இருக்கு. மோடியினுடைய உத்தரவு பற்றி நம்ம எடப்பாடி அரசாங்கம் இதை வந்து செய்து வருகிறது. குறிப்பாக வந்து அந்த போராட்டத்தை வந்து எப்படி போராட்டக்காரர்களை, போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மத்தியில் எப்படி ஒரு பிளவுகளை ஏற்படுத்துவது, போராட்டத்தை பிளவு ஏற்படுத்தி அதன் மூலமாக எப்படி இப்படியான ஆலோசனை எல்லாம் முன்கூட்டியே நடைபெற்று வந்து அதுக்கான அறிகுறிகளும் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி தெரிஞ்சு, ஏன்னா போராட்டக்காரர்கள் ஒரு குரூப் வந்து விலகிடுச்சு. இப்படி சில வேலைகளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் 144 போட்டாங்க. ஒரு அமைதியாக ஒரு அறவழியில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை எதுக்கு 144? இது வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. இதுல அதனுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா அரசாங்கம் சொல்வதெல்லாம் இப்போ, ஏன்னா ஏற்கனவே முன்கூட்டி திட்டம் 144 போடுவதுல இருந்தே நினைச்சுக்கலாம் இது ஏதோ ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது. துப்பாக்கி சூடுங்கிறது ஏதோ திட்டமிட்ட தற்செயலான செயல்ல, திட்டமிட்ட செயல்ங்கிறதான் என்னுடைய கருத்து. பல பத்திரிகைகளுடைய கருத்து இன்னைக்கு பத்திரிகைகள்ல, புலனாய்வு பத்திரிகைகள்ல வந்திருக்கு.
இப்ப இன்னொரு நேர கருத்துக்கெல்லாம் வணக்கம்.
வணக்கம், நான் ராஜா சிட்னில இருந்து பேசுகிறேன்.
சரி சொல்லுங்க.
என்னென்றால், இதுக்கு முதல்ல ஒரு பத்திரிகையாளர் சொல்லி நீங்கள் பேட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு முதல்ல நான் இந்த அதுல மரணம் அடைந்த எல்லோருக்கும் எனது நிராபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல நீங்கள் அந்த பேட்டி எடுத்துக்கொண்டிருப்பவர் வந்து குறிப்பிட்டார், எனக்கு சிரிப்பா இருக்கிறது இவரா இவ்வளவு விருதுகளை பெற்றார். ஏனென்றால் எதுவுமே ஆதாரம் இல்லாதவைகளை எத்தனை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். 1996 இந்த ஆலை தொடங்கப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததே பிஜேபி தான். இப்போதைய பொன்னர், அதாவது வந்து அவருடைய பேர் வந்து
ராதாகிருஷ்ணன்,
அவர் தான் அப்பொழுது உண்ணாவிரதம் இருந்து இந்த ஆலையை எதிர்த்தார். அப்பொழுது கருணாநிதி, அதாவது வந்து காங்கிரஸ் இப்பொழுது கூட்டணி வைத்துக் கொண்டிருந்த, அப்பொழுது காங்கிரஸ் அரசாங்கம் மத்திய ஆண்டு கொண்டிருந்தது, அந்த அரசாங்கத்திற்கு அனுமதி அளித்திருந்தது. கருணாநிதி இதை திறந்து வைத்தார். சோ இதை வந்து பிஜேபி தான் இருக்கு சப்போர்ட் பண்ணுகிறது என்று, ஏனென்றால் அவருடைய பேரிலேயே விளங்குகிறார் எதற்கு எதிராக இருப்பார் என்று. சோ நான் அவர் சொல்வதை மக்கள் கேட்டு
இல்ல, நீங்க அதாவது பேரை வச்சோ அல்லது அப்படியே வந்து ஒரு ஆளை வந்து பாகுபடுத்துறதோ அல்லது அவரு கருத்தை வந்து அடையாளப்படுத்துறது வந்து சரியான அணுகுமுறை இல்லை. இல்ல பிஜேபி வந்து இல்லைன்னு நீங்க சொல்லலாம், அது அதை வந்து ஒரு கருத்தாக முன்வைக்கலாம்.
ஆனால் ஆனால் அது உண்மை. ஆனால் என்னென்றால் அவர் சொல்ற விஷயங்கள் வந்து எதுவுமே உண்மை இல்லை. அதுதான்
சரி, அவர் சொல்றதுல உண்மை இல்லை என்று நீங்க சொல்லலாம். அதுக்கு ஆமா
சொல்லுங்க. அவரால் எந்த ஒரு ஆதாரத்தையுமே வைக்க முடியாது. அவர் பிஜேபி எதிர்ப்பாளர், அவர் ஒரு மோடி எதிர்ப்பாளர், அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர். அது அதனால் அவர் இந்த தன்னுடைய தனிப்பட்ட எதிர்ப்பு காப்புணர்வை இந்த விடயங்களோடு கோர்த்து விட பார்க்கிறார். அதன் மூலம் மக்களை தவறாக திசை திருப்புகிறார்.
சரி, மிக்க நன்றி உங்களுக்கு. பீர் முகமது அவர்கள், அதாவது இப்ப பிஜேபி பிஜேபின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, இப்ப பிஜேபியை பொறுத்த அளவுல இப்ப அவரு நேயர் சொல்ற மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பிஜேபி அவங்க எல்லாம் முதல்ல எதிர்த்தாங்க. இந்த இதுக்கு அனுமதி கொடுத்தது அதிமுக அரசு, அப்புறமா அதுக்கு வந்து அது இயங்கும் போது இருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்போ திராவிட கட்சிகள் அந்த ஆட்சியில தான் இந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து இவ்வளவு ஆண்டுகள் நடந்திருக்கு. இப்பவும் பிஜேபி வந்து மாநில அரசாக இல்லை, அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி திரும்ப திரும்ப பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும்?
அது இல்ல இல்ல, என்ன பிரச்சனை, ராதாகிருஷ்ணன்ங்கிறது ராதாகிருஷ்ணன் வந்து 96 இருந்தார், அது அது வேற விஷயம். அவர் இருந்த உண்மைதான் வேற விஷயம். ஆனா இங்க வந்து பிரச்சனை என்ன, இப்போ நடப்பது மோடி நடத்து, அனில் அகர்வால் வந்து மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய நேரத்திலே அவர் வந்து நெருக்கமானவர்.
ஆனா இந்த ஆலை எங்க அனுமதிக்கிறதெல்லாம் வந்து தமிழக மாநில அரசு தானே இல்லையா?
சட்டத்தை மீறி ஒரு ஜீவோ போட்டு அதை பேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து அதை வந்து ரத்து செய்தது. அப்புறம் வேற விதமான அதனுடைய லூப்கோள்களை கண்டுபிடிச்சு மீண்டும் சுற்றுச்சூழல் அனுமதி அப்படிங்கறத வந்து கொடுத்தாங்க. அதான் மக்களுடைய கருத்தை
கேட்டு நம்ம இன்னொரு நேற்ற கருத்து கேட்போம், அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் பஷீர் அவர்களே.
இந்த துப்பாக்கிச்சூடு மத்திய அரசின் திட்டமிட்ட சதி. ஏன்னா நீங்க ஏன் மத்திய அரசுன்னு தொடங்குறீங்க? இப்ப அதை பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து குறை சொல்ல வேண்டிய தமிழக அரசு ஏன் திரும்ப திரும்ப மத்திய அரசுன்னு சொல்றீங்க?
எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலேயே கிரிஜா வைத்தியநாதனை வச்சு ஆப்ரேட் பண்ணி இது முழுக்க செட் பண்ணப்பட்டது மத்திய அரசால.
இல்ல அதாவது நீங்க அதாவது எந்தவித ஆதாரமும் இல்லாம பஷீர், எந்தவித ஆதாரமும் இல்லாம இப்படி வந்து ஒரு தலைமை செயலாளர் வந்து மேலிடத்துல இருந்து வந்த ஒரு செய்தியை, அதாவது மேலிடத்துல இருந்து செய்தியை வச்சு
அழகான ஆதாரம்
எப்படி சொல்லுவீங்க?
எடப்பாடி பழனிசாமி சொல்றது என்னன்னாக்கா, டிவில பார்த்துதான் நான் என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க 144 போட்டிருக்கு, நான் அங்க போக முடியாது.
இல்ல இல்ல, அதுக்காக வந்து உத்தரவு வந்து மேலே வந்ததுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க?
ஓகே ஓகே, நான் திரும்ப சொல்றேன். அதாவது மேயர் என்னன்னு சொன்னாக்கா, இந்த இந்த அனில் அகர்வாலுடைய அதாவது பிஜேபிக்கு கிடைக்கப்பட்ட ஃபண்ட்லயே, அதாவது தேர்தல் நிதினு சொல்றோம்ல, அந்த ஃபண்ட்லயே அதிகமான ஃபண்ட் கொடுத்தது இந்த அந்த அனில் அகர்வால் மட்டும்தான்.
சரி இருக்கட்டும். இப்ப பஷீர், நம்ம இப்ப மத்திய அரசையோ பிஜேபியோ மையப்படுத்தி பேசுறது இருக்கட்டும். நான் கேக்குற கேள்வி, இந்த ஆலை இயங்குறது வந்து தமிழ்நாட்டுல, இந்த ஆலைக்கு வந்து அனுமதி கொடுத்தது வந்து அதிமுக அரசு, அதை திறந்தது வந்து திமுக அரசு. இவ்வளவு நாட்களும் திராவிட கட்சிகளின் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப பசுமை தீர்ப்பாயத்துக்கு வந்து போய் அவங்க அனுமதி கொடுத்தது, அல்லது வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து மத்திய அரசு வந்து அனுமதி கொடுத்தது இருக்கட்டும், அது ஒரு 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 பங்கு. ஆனா வந்து பெரும் பங்கு வந்து தமிழக அரசை சார்ந்தது, தமிழக கட்சிகளை சார்ந்தது.
அதாவது தமிழ்நாட்டுடைய இந்த கவர்மெண்ட், அதாவது இந்த திராவிட கட்சிகள் அனுமதி கொடுத்தது சரின்னு நான் சொல்லல, அதுவும் தவறுதான். ஆனா அதனுடைய பின் விளைவுகள் வந்து ரொம்ப லேட்டா தான் நமக்கு தெரியும். ஒரு அதாவது இன்னைக்கு பிளாஸ்டிக் சாப்பிட்டாக்கா 10 வருஷத்துக்கு பிறகு கேன்சர் வருங்கிறது வரும்போதுதான் தெரியும். ஏன்னா இது எந்த அளவுக்கு அதனுடைய மாசுபட்டிருக்குது, இன்னைக்கு சுத்தமான குடிநீர் இல்ல, அது இல்ல, எல்லா விவரமும் தெரிஞ்சதுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனா அந்த 144 தடை உத்தரவு போட்டதே அனில் அகர்வால் சொல்லி போட்டது
அப்படின்னு எப்படி ஒரு ஆதாரம் இல்லாம பஷீர் சொல்றீங்க?
அந்த அனில் அதாவது அந்த செட்ரை அந்த
அனில் அகர்வால்னு சொல்றவரே தமிழ்நாட்டுல கிடையாது, இந்தியாவிலே கிடையாது, அவர் வந்து லண்டன்ல இருக்கிறார்.
அவன் அந்த அந்த கம்பெனி தான் கோர்ட்ல வந்து 144 தடை உத்தரவு போடணும்னு கேஸ் போட்டது. ஏன்னா தமிழக அரசு போட தமிழக அரசுக்கே தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நடக்குதுன்றே தெரியாது. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், இந்த துப்பாக்கிச்சுடைய நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, எல்லா மத்திய அரசு திட்டங்களையும் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டே போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு முடிவு கட்டணம் முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தால திட்டமிட்டு செய்யப்பட்ட அரச பயங்கரவாதம்.
சரி, அதை வந்து நிச்சயமாக அரசு ஏற்றுக்கொள்ளாது. சரி, மிக்க நன்றி பஷீர் அவர்களே.
தேங்க்யூ.
வணக்கம் சிவசாமி அவர்களே.
வணக்கம்.
சொல்லுங்க.
மனித நேயம் என்பது மனிதனுக்கு 6 மாதம் ஆகி சுட்டு தள்ளி இருக்காங்க. முறைப்படி முதலாவது டீகேஸ் அடிக்க வேணும், பிறகு தண்ணி அடிக்கிறது, தண்ணி அடிச்சு பிறகு ரப்பர் பிளேட்டால சுட்டு அதை அடங்காவிட்டா தான் கடைசியில தான் தூக்க பாதிக்கணும். இந்த இது திட்டமிட்ட செய்யறது எல்லாருக்கும் விளங்குறது, ஒண்ணுமே செய்யாமல் ஒரே தரமா.
அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, போலீசாருக்கு போதிய பயிற்சி இல்லை, அதனால வந்து
முன்னாலே சடக்கின சாட்டு சொன்ன சரி வராது. உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் தெரியும் தானே. ஒரு 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 கூட்டத்தை குழப்பினா முதலாவது கண்ணீர் போவேன், ரெண்டாவது தண்ணி வீச்சுறது, மூன்றாவது ரப்பர் புல்லட் அடிக்கிறது. இது மூன்றும் கேட்க இல்லைன்றா தான் துப்பாக்கிச்சூடு கடைசியா செய்கிறது. ஒரு லட்சம் ஓர்டர் இல்லாமல் காரணம் கொண்டும் போலீஸ் துப்பாக்கி பிரயோகம் செய்யாது. ஃபேப்ரிகேட் எல்லாம் இருக்கு, தண்ணீர் புகை அடிச்சிருக்கலாம், தண்ணி அடிச்சிருக்கலாம், புகை அடிச்சிருக்கலாம். கூட மனித நியமன்றா இலங்கையில நியமி சுட்ட மாதிரி சுட்டு தள்ளி, இது ஒரு மனிதன் உயிர் என்ன? இலங்கையில இங்க பாருங்க, ஒரு போலீஸ்காரன் புட விட்டு ஆஸ்திரேலியாவில எவ்வளவு வார்னிங் பண்ற, ஆமிக்காரன் புட விட்டு அவனுக்கு தாண்டி நடக்கிறான். இலங்கையிலோ இந்தியாவிலோ ஒன்றுமே நடக்கிறது இல்லை. அவங்க சுட்டு தள்ள வேண்டியான் அவங்கள பத்தி கேட்கறது ஒருவரும் இல்லை. இவங்களுக்கு ஒன்றும் அனுபவம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இவங்களெல்லாம் திட்டமிட சர்வாதிகார போக்கு, இந்த குழப்பங்களை சனங்களை மடக்கணும்னு தான் செய்தாங்க. ஒழிய ஒரு கண்ணீர் புகையே ஒன்றும் அடிக்கலையே, ஒன்றும் செய்யலையே. இது யாருக்கும் சொல்லிடுமா? நாங்கள் கண்ணீர் புகை அடிச்ச நாங்கள், கேஸ் அடிச்ச நாங்கள், தண்ணி அடிச்ச நாங்கள், அடிச்சு போட்டு தான் தொக்க விட்டு வேண்டது உலக அறிஞ்ச உண்மை என்ன? சரி, வணக்கம்.
இளங்கோ சொல்லுங்க.
இது வந்து நாங்க அரசியல்வாதிகள் பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இது என்னன்னா, இது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இதான் நடக்கும். அரசாங்கத்துடைய பேர் தான் மாறுதே தவிர, இது காங்கிரஸ் பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே பேர் தான் மாறுதே தவிர மக்களுடைய பிரச்சனை மாறுறதில்லை. யார் ஆட்சியில் இருந்தாலும் இதுதான் நடக்கும். இது டிஎம்கே இருந்து தவிர்த்திருக்கலாம், இல்ல வந்துட்டு வேற எந்த கட்சி காங்கிரஸ் இருந்தா என்னமே நடக்காது. இந்த அரசாங்கத்தோட பேர் தான் மாறுது.
ஏன் அப்படி சொல்றீங்க?
அதுதான் நிசப்தம். இது என்னன்னா, இது நீங்க வந்து இந்த ஆலைக்கு அனுமதி கொடுத்து ஏடிஎம்கேன்றீங்க, திறந்து வச்சது வந்துட்டு டிஎம்கேன்றீங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்துட்டு ஆளுகட்சிய எது போராட்டிருக்காரு, அவர் எதுக்காக போராட்டிருக்காரு, மக்கள் சாகுறாங்கன்றதுக்காக இல்ல இல்ல, அவங்க இந்த ஆட்சி அவர் வந்து ரிசைன் பண்ணும், அவர் அவங்க ஆட்சிக்கு அடுத்தது வரணும்ன்றதுக்காக. அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா போல எல்லாம் பேன் பண்ணிடுவாங்களா, நாளைக்கு காவேரி திருப்பி வந்துருமா தமிழ்நாட்டுக்கு? ஒண்ணு நடக்காது. திருப்பி அதே இவர் ஸ்டாலின் போராடுற இடத்துல இருந்து ஏடிஎம்கே போராடிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. இது என்ன பிரச்சனை, உண்மையான பிரச்சனை என்னன்னு சொன்னா, புலம் வந்து மக்கள் கிட்ட இருக்கு. மக்கள் வந்து என்னைக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு 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 மேஜிக், அதாவது இந்த ஓட்டுன்றது அதோட அருமை தெரியல, அவங்க ஒரு சரியான தலைவரை அவங்க தேர்ந்தெடுக்காத வரைக்கும், மக்களை பற்றி கவலைப்படுற ஒரு ஒரு தலைவன் வரும் வரைக்கும், அதாவது ஆட்சியை பிடிக்கணும் உழைக்கணும் என்ற தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆட்சியை எப்படி நிலைநாட்டலாம் என்ற தலைவர் தான் வந்துட்டு இருக்கிறாங்களே தவிர, இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு துருப்பு வேணும். அவங்க எலெக்ஷன்ல வின் பண்றதுக்கு ஒரு துருப்ப, முக்கியமான துருப்ப வச்சுக்கொள்றாங்க. அந்த பிரச்சனையை தீர்க்காம வச்சுக்கொள்றாங்க. காவேரி பிரச்சனை இன்னைக்கு எத்தனை வருஷம், 93 இருந்து நடக்குதுன்னா, அது அதை வச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே.
சரி,
அதை வச்சுட்டு இருக்க, அதை வச்சுட்டு அரசியல் நடத்தணும்னு சொல்லி, இதை வந்து நம்ம பிரச்சனையை தீர்க்கணும், மக்கள் லாபம் அடையணும்ன்ற உண்மையான எண்ணம் எவருக்குமே இல்லை, எந்த தலைவருக்குமே இல்லை.
மிக்க நன்றி இளங்கோ அவர்களே, உங்க கருத்துக்கு மிக்க நன்றி. நிறைவாக பீர் முகமது சொல்லுங்களேன், அதாவது இப்போ மக்கள் தான் இந்த இதுக்கு வந்து முழுக்க பழி போட வேண்டியிருக்கு, ஆனால் இவங்க தான் அவங்கள தெரிவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்ற கருத்தை பற்றி நினைக்கிறீங்க?
அது வந்து மக்களுடைய அறியாமை காரணமாக வரக்கூடிய காரணம். இப்போ தமிழ்நாடு வந்து தமிழ்நாடுடைய ஏரல் அரசியல் வந்து லட்சியவாதம் வந்து அதை போயிட்டாரு, இந்திய அளவிலே போயிட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு காசுதான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல், தூத்துக்குடி அதுக்கு விதிகளுக்கு இல்லை. ஆனால் இப்போதான் சுற்றுச்சூழல் குறித்த அவார்னஸ் பல விஷயங்கள் குறித்த அரசியல் விழிப்புணர்வுகள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இனிமேல் தான் மக்கள் வர, ஏன்னா இப்போ முன்னைய விட ரொம்ப நிலைமை மேம்பட்டு, அதனால தான் ஒவ்வொரு இடங்களில் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த பல விதமான விழிப்புணர்வு போராட்டங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. இதில் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஆட்சியாளர்கள், அதாவது 90 ஜெயலலிதா ஆட்சியில் அனுமதி கொடுத்து திமுக ஆட்சியில் தொடர்ந்து வைக்கப்படுறது, அதுக்கும் காரணம் என்ன, திமுகவுக்கும் அந்த அதிமுக சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு தெளிவான பார்வை அமைக்கு வந்து கிடையாது. அது தேர்தல் அறிக்கையில கூட பார்த்தீங்கன்னா, இப்போதான் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்து கலைஞர் திமுக ஆட்சியில கூட 2017 தேர்தலில் கூட, 2016 தேர்தல் அறிக்கையில கூட
மிக்க நன்றி தமிழகத்திலிருந்து இணைஞ்சு கொண்டதுக்கு. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி கூறுறோம்.
நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, உங்களுக்கு அந்த ரேடியோ நிலையத்துக்கு அனைவருக்கும் நன்றி.
வாங்க பேசலாம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil